காலத்துளி. கலை தந்தை என்று அழைக்கப்பட்ட கருமுத்து தியாகராஜன் அவர்கள் மதுரையில் புகழ்பெற்ற தியாகராசர் கலைக்கல்லூரி, தியாகராசர் பொறியியல் கல்லூரி போன்ற கல்வி நிறுவனங்களை நிறுவியவர். கருமுத்து தியாகராஜன் அவர்களின் குடும்ப பின்னணி சற்று வித்தியாசமானது. தமிழகம் சிவகங்கை மாவட்டத்தில் முத்து கருப்பன் என்பவருக்கு 10வது பிள்ளையாக பிறந்தவர் கருமுத்து தியாகராஜன் அவர்கள். அவரது குடும்பம் இலங்கையில் துணி வணிகத்தில் ஈடுபட்டிருந்தது. எனவே தியாகராஜன் இலங்கையில் கொழும்பு புனித தாமஸ் கல்லூரியில் கல்வி கற்றார். இலங்கையின் மலையக தோட்ட தொழிலாளர் நலனுக்காக அங்கு பத்திரிகை ஒன்றையும் அவர் துவங்கியிருந்தார். இந்தியா திரும்பிய தியாகராஜன் மதுரையில் மீனாட்சி மில் என்ற தொழில் நிறுவனத்தை நிறுவினார். நூல் ஆலையும் நெசவு ஆலையும் அவர் அமைத்தார். தியாகராஜன் அவர்களை ஏன் தமிழ் சமூகம் நினைவில் கொள்ள வேண்டும்? ஏனென்றால் தியாகராஜன் தமிழ் பற்றாளர். அவர் தமிழ் மீது தனி ஆர்வம் காட்டி வந்தார். இதன் காரணமாக தூய தமிழில் தமிழ்நாடு எனும் நாளிதழை பல ஆண்டுகளாக அவர் நடத்தி வந்தார். தமிழ்நாட்டில் ஹிந்தி மொழி கட்டாய பாடமாக்கப்பட வேண்டும் என்ற கொள்கை வந்தபோது அந்த கொள்கையை எதிர்த்தவர்களில் மிகவும் முக்கியமானவர் தியாகராஜன். இதற்காக தியாகராஜன் இளம் வயது முதல் தாம் இருந்து வந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினார். சோமசுந்தர பாரதியாரும் பெரியாரும் இந்தி எதிர்ப்பு இயக்கம் நடத்திய போது அவர்களுக்கு உறுதுணையாக அவர் இருந்தார். தியாகராஜன் இதழியல் அல்லது ஜேர்னலிசம் துறையில் பெரிதும் அறியப்படுகின்றார். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இலங்கையின் கொழும்பு மாநகரிலிருந்து வெளிவந்த ஆங்கில நாள் இதழ் ஒன்றில் ஆசிரியர் பிரிவில் இளமையில் பணிபுரிந்து வந்திருந்த போதிலும் ஆங்கிலம் கலவாது தூய தமிழில் பேசியும் எழுதி வந்தவர் தியாகராஜன். ராமநாதபுரம் சேதுபதி, பண்டிதமணி, பேராசிரியர் ரத்னா சபாபதி போன்ற பலரின் நூல் நிலையங்களை விலக்கி வாங்கிக் கொண்டவர் அவர். ஏராளமான புலவர்களுடன் நெருங்கி தொடர்பு கொண்டு அவர்களுக்கு உறுதுணையாகவும் நிதி ஆதாரமாகவும் அவர் இருந்தார். இந்திய விடுதலையிலும் அவர் பங்களித்தார். காங்கிரஸ் கட்சியில் பின்னாளில் அவர் விலகிக் கொண்டாலும் முதலில் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து தொழிலாளர் தலைவராகவும் சில முறை மாகாண காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளராகவும் அவர் பணிபுரிந்தவர். மகாத்மா காந்தியடிகள் மதுரைக்கு வந்திருந்த போது அப்போது தியாகராஜன் அவர்களின் வீட்டில் அவரது விருந்தாளியாக காந்தி தங்கினார். அப்போது காந்தியடிகள் விரிவான உடைகளையும் தலைப்பாகையும் சட்டையையும் கைவிட்டு ஆடைகளை குறைத்து கொள்ள முடிவு செய்தார். ஒரு வகையில் சொல்லப்போனால் காந்திக்கு வேட்டி கட்ட கற்றுத்தந்த தமிழர்களில் ஒருவர் கருமுத்து தியாகராஜன் அவர்கள். மட்டுமல்ல, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் 1940 மதுரைக்கு வந்தபோது இவரது வீட்டில்தான் அவரும் தங்கியிருந்தார். கருமுத்து தியாகராஜன் இசையில் அதிக ஆர்வம் காட்டி வந்தார். ஓவியத்திலும் அவருக்கு ஈடுபாடு இருந்தது. எப்போதும் தூய வெள்ளை உடை உடுத்தி வந்தார். கட்டடக் கலையிலும் அவருக்கு தனி ஆர்வம் இருந்தது. பல இடங்களில் அவர் பெயரால் நிற்கும் தற்போதைய கட்டிடங்களே அவரின் கட்டடக் கலைக்கு சான்று. இதனால்தான் கருமுத்து தியாகராஜன் கலை தந்தை என்று போற்றப்படுகிறார். கலை, அரசியல், தொழில் இதில் மட்டுமல்ல கைதேர்ந்தவர் தியாகராஜன். சைவ சமயத்தில் அழுத்தமான பற்று கொண்டவர். வள்ளலாரின் கொள்கைகளிலும் அவருக்கு மிகுந்த ஈடுபாடு இருந்தது. புறால் மறத்தல் அவருடைய தலையாய பண்பாக இருந்தது. மட்டுமல்ல, நலிந்த ஆலைகளை ஏற்று தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி வெற்றிகரமாக நடத்தி காட்டியவர் தியாகராஜன். கருமுத்து தியாகராஜன் இலங்கையில் தமிழர்களுக்கு உடலில் அடையாளச் சூடு போடும் பழக்கத்தை தடுத்து நிறுத்தியவர். மட்டுமல்ல, தனது துணவியாரை தமிழில் அரிச்சுவடியில் ஆரம்பித்து ஆராய்ச்சி கட்டுரைகளும் எழுத செய்து சொற்பொழிவு ஆற்ற செய்து இறுதியில் அழகப்ப பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக மாற்றி காட்டியவர் கருமுத்து தியாகராஜன். 14 ஜவுளி ஆலைகள், 19 கல்வி நிலையங்கள், மதுரை வங்கி, மதுரை காப்பீடு நிறுவனம் ஆகியவற்றை நிறுவியவர். கலைத்தந்தை, வள்ளல், தொழில் மேதை என்றெல்லாம் போற்றப்பட்ட கருமுத்து தியாகராஜன் தனது 81வது வயதில் மறைந்தார். அவரின் 123வது பிறந்த தினம் எதிர்வரும் வியாழக்கிழமை கொண்டாடப்படுகிறது.
படைத்தவர் ராய்சல்.